السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்புள்ள சகோதரர்களே பெரியோர்களே சகோதரிகளே தாய்மார்களே சவுதி அரபியா ஜித்தா மாநகரில் சினாயியா தாவா சென்டர் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டு நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் அல்லாஹுவினுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையில் செயல் வடிவம் கொடுக்க வேண்டும், தெரியாத புரியாத பிற மக்களுக்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று பெரும் திரளாக ஆண்களும் பெண்களும் ஒன்று கூடி இருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் எனக்கு இங்கு வழங்கப்பட்டுள்ள தலையங்கம் இளைய சமுதாயமே என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த தலைப்பு மிகவும் அவசியமானது, தேவையானது, காலத்திற்கு ஏற்ப உண்மையில் இந்த தலைப்பை நாம் நன்றாக கவனித்து சொல்லப்படுகிற செய்திகளை நானும் நீங்களும் நம் சமுதாய மக்களும் சிறப்பாக செயல்பட்டு அல்லாஹுவிடத்தில் நற்கூலிகளை பெறுவோமாக என்று ஆரம்பத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அன்புள்ளவர்களே, இளைய சமுதாயமே, இளைஞர்கள் உண்மையில் எப்படி அவர்கள் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட இளைஞர்களை இஸ்லாம் எதிர்பார்க்கிறது, எப்படிப்பட்ட இளைஞர்கள் இஸ்லாமிய அடிப்படையில் இருக்கக்கூடாது என்பதை நாம் இளைய சமுதாயம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இளைய சமுதாயமே என்று சொன்னபோது இது ஆண்கள் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளும் என்பது அர்த்தம் கிடையாது. இளமை பெண்ணாக இருக்கக்கூடிய இளஞ்சிகளையும் இதை எடுத்துக்கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு பொதுவான தலையங்கம் தான் இளைய சமுதாயமே. அன்புள்ளவர்களே, இளைய சமுதாயத்தினுடைய நிலைகளை இன்று நாம் நாட்டினுடைய நடப்புகளை பார்க்கும்போது உண்மையிலேயே இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய இளைஞர்கள் இளைய சமுதாயம் பெருமளவில் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். அந்த அளவிற்கு சமகால இளைஞர்களுடைய நிலைப்பாடுகள் இருக்கின்றன, இளைஞர்களுடைய நிலைப்பாடுகள் இருக்கின்றன. எனவே சொல்லப்படக்கூடிய கருத்துக்களில் திருமறை குர்ஆனும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எப்படி இளமை பருவத்திலே செயல்பட வேண்டும் என்று கற்றுத்தந்திருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாம் மிகச் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த தலைப்பினுடைய நோக்கமாக இருக்க முடியும். அன்புள்ளவர்களே, இளமை சமுதாயம், இளைய சமுதாயத்தை இஸ்லாம் எப்படியெல்லாம் உயர்த்தி சொல்கிறது என்று பாருங்களேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் நம்முடைய தலைக்கு மேல் சூரியனை கொண்டு நிப்பாட்டப்படக்கூடிய அந்த நாளில், ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக நிற்கக்கூடிய அந்த சமயத்திலே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு நிழலுமே இல்லாத அந்த நாளில் தனது சொந்த நிழலை அல்லாஹ் இந்த ஏழு நபர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பானாம். இந்த ஏழு நபர்களில் ஒருவர் யாரு தெரியுமா? இந்த அல்லாஹ்வுடைய நிழலை பெறக்கூடிய ஒரு மனிதர் யார் என்றால், அல்லாஹுனுடைய வணக்க வழிபாடுகளில் வளர்ந்து வரக்கூடிய இளைஞன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இங்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞனுக்கு அல்லாஹ் நிழலை கொடுப்பானாம். எப்படிப்பட்ட இளைஞன் என்றால், அல்லாஹுனுடைய வணக்க வழிபாடுகளிலேயே வளர்ந்து வரக்கூடிய, அல்லாஹனுடைய இபாதத்துகளை செய்யக்கூடிய இப்படிப்பட்ட இளைஞனுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஸ்பெஷலாக எல்லோருமே ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக நிப்பாட்டப்பட்டு தலைக்கு மேலே சூரியன் கொண்டு வரப்பட்டு வியர்வை நீர்களால் மக்கள் எல்லோரும் நீந்திக் கொண்டிருக்கிற அந்த சமயத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இளைஞர்களுக்கு நிழல கொடுக்கிறான். இந்த இளைஞர்கள் அல்லாஹ் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத் தந்திருக்கிறானோ அந்த அடிப்படையில் வளர்ந்த இளைஞர்களுக்கு அல்லாஹ் தனது நிழலை வழங்குகிறான் என்றால், இளைய சமுதாயமே, வாலிப கூட்டமே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹுடைய நிழல் வேண்டுமா? எந்த நிழலுமே இல்லாத அந்த நாளில் சூரிய உஷ்ணத்தை தாங்க முடியுமா? ஆடை அணிந்திருக்க மாட்டோம். ஆண்களும் பெண்களும் யாராக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட அந்த நாளில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இளைஞர்களுக்கு நிழல் கொடுக்கிறானே, வாலிப கூட்டங்களே, அல்லாஹுனுடைய நிழலை வேண்டும் என்று சொன்னால், அடைய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹுனுடைய வணக்க வழிபாட்டிலே மூழ்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்த அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைக்க வேண்டும். அப்படி அமைத்தால் அல்லாஹ் இளைஞனுக்கு, அந்த இளைஞருக்கு நிழலை வழங்குகிறான். அன்புள்ளவர்களே, இந்த அளவிற்கு இஸ்லாம் இளைஞர்களை உயர்த்தி வைத்திருக்கிறது. அது மட்டுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நான்கு கேள்விகளை ஒரு மனிதனுக்கு கேட்காமல் அவன் கொஞ்சம் கூட நகர முடியாது என்று சொன்னார்கள். லா தஸூலு கதமா அபதின் யௌமல் கியாமத்தி ஹத்தா யுஸ்அலன் அர்பைன். நான்கு கேள்விகள் ஒரு மனிதனுக்கு கேட்கப்படும் வரை, விசாரணை செய்யும் வரை அவனுடைய இரண்டு கால்கள் கொஞ்சம் கூட நகராது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை என்னவென்று சொன்னார்கள் என்றால், ஒரு மனிதன் அன் உமுரிஹி ஃபீமா அஃனாஹு, ஒருவன் தனது வயதை எப்படி கழித்தான், தனது காலத்தை எப்படி செலவு செய்தான் என்பதை பற்றிய கேள்வி உண்டு. அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? இளைய சமுதாயமே, விழிப்புணர்வோடு செவிமடுங்கள். வன் ஷபாபிஹி ஃபீமா அபலா, இள சமுதாயம் தன்னுடைய இளமை பருவத்தை எப்படி செலவு செய்தான், இளமை பருவத்தை எப்படி கழித்தான் என்ற வினாவும் கொஸ்டினும் அங்கு நாளைக்கு உண்டு. அது மட்டுமல்ல, வன் இல்மிஹி மாதா அமில பிஹி, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு அறிவை கொடுத்திருக்கிறான், சிந்திக்கின்ற ஆற்றலை கொடுத்திருக்கிறான். அந்த சிந்திக்கின்ற ஆற்றலை, அறிவை, எதை என்ன செலவு செய்தாய், அதை கொண்டு எப்படி அமல் செய்தாய் என்ற கேள்வியும் நாளைக்கு மறுமையிலே கேட்கப்படும். அதே மாதிரி வன் மாலிஹி, பொருளாதாரத்தை பற்றி கேள்வி உண்டு. அந்த பொருளாதாரத்தினுடைய கேள்விகள் மட்டும் இரண்டு கேள்விகள் அடிஷனலாக. ஒன்று என்ன, மின் ஐன இக்தஸபஹு, பொருளாதாரத்தை நீ எப்படி சம்பாதித்தாய், எங்கிருந்து பொருளாதாரத்தை திரட்டினாய் என்ற கேள்வி உண்டு. அதோடு சேர்த்து இன்னொரு கேள்வி என்ன தெரியுமா, உஃபீமா அன்ஃபகஹு, அந்த பொருளாதாரத்தை நீ எவ்வாறு செலவு செய்தாய் என்ற கேள்வி உண்டு. ஆக அன்புள்ளவர்களே, இந்த நான்கு கேள்விகளுக்கு ஒரு மனிதன் பதில் சொல்லாத வரையிலும் அவனுடைய இரண்டு கால்கள் நகரவே செய்யாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இதுல ஆரம்பமான கேள்வி என்ன? ஒருவன் தனது வாழ்நாளை எப்படி கழித்தான், அதிலேயே எல்லாமே முடிஞ்சு போயிடும். ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்து சொல்கிறார்கள், தனியாக பிரித்து இளமை பருவத்தை கொண்டு கேள்வியாக கேட்கப்படும் என்று சொன்னார்கள். தனது இளமை பருவத்தை எப்படி கழித்தாய், அல்லாஹ் உனக்கு இளமை பருவத்தை தந்தானே, அந்த இளமை பருவத்தை கழிக்க வேண்டிய முறையில் கழித்தாயா என்ற கேள்விக்கு பதில் சொல்லாமல், அன்புள்ள இளைய சமுதாயமே, இந்த கேள்விக்கு நம்மிடத்தில் என்ன பதில்கள் இருக்கின்றன? அல்லாஹுடைய விசாரணைக்கு ரெடியா? நாளை மறுமை நாளில் அல்லாஹ் நிப்பாட்டி வைத்து கேள்வி கேட்பானே, அல்லாஹ் தந்த இளமை பருவத்தை உண்மையிலேயே நம்ம எப்படி செலவு செய்கிறோம் என்று நாம சிந்திக்கணும். இந்த கேள்விக்கு பதில் சொல்லலன்னு சொன்னால், நம்முடைய காலில் ஆணி அடித்து தரையில் அடித்து நிப்பாட்டினால் எப்படி ஒரு ஸ்டெப் நகர முடியாதோ அந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு ஒவ்வொருவரையும் நிப்பாட்டுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ளவர்களே, இன்னும் சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஃதனிம் கம்சன் கப்ல கம்சின், ஐந்து நிலை உங்களிடத்திலே வருவதற்கு முன்னால் இன்னொரு ஐந்து நிலையை நீங்கள் வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதாவது பத்து நிலைகளை குறிப்பிட்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பத்தை ஐந்தாக பிரித்து, ஐந்து நிலைகள் உங்களிடத்தில் வரும், இது வருவதற்கு முன்னால் இன்னொரு ஐந்து நிலைகளை வாய்ப்பாக வசதியாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அது என்ன ஐந்து நிலை என்றால், முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷபாபக கபுல ஹரமிக்க, இளைய சமுதாயமே, வாலிப கூட்டமே, கொஞ்சம் செவிமடுத்துங்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு முதுமை என்ற பருவம் வருவதற்கு முன்னால் உம்முடைய இளமை பருவத்தை சரியான முறையிலே வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள், முதலாவதாக சொன்னார்கள். அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏழ்மை என்ற நிலை வருவதற்கு முன்னால் அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த செல்வத்தை முறையாக வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வேலை சுமை வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஓய்வை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒட்டுமொத்தமாக முடித்து இறுதியாக சொல்லி முடித்தார்கள், உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஆயுள் காலத்தை சரியான முறையில் வாய்ப்பாக பயன்படுத்துங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் அன்புள்ளவர்களே, அன்புள்ள இளைஞர்களே, இளஞ்சிகளே, வாலிப பருவம் என்பது முக்கியமான பருவம். எனவே தான் திரும்ப திரும்ப அல்லாஹ் நாளைக்கு மறுமை நாளில் அந்த வாலிப பருவத்தை கேள்வி கேட்பான் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அப்ப எந்த அளவிற்கு வாலிப பருவம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம புரிந்து கொள்ளணும். சாதாரணமா நம்ம இருக்கக்கூடாது. அன்புள்ளவர்களே, இந்த வாலிப பருவம் இருக்கிறது அல்லவா, இதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதை குவ்வா என்று சொல்கிறான், வலிமை என்று சொல்கிறான். இந்த வாலிப பருவத்தை அல்லாஹ் அதற்கென்று ஒரு தகுதியை சொல்லும் போது அது வலிமை என்று சொல்கிறான். அப்போ குழந்தையாக இருக்கும் போது அதை பலகீனம் என்று சொல்கிறான். அதே மாதிரி வாலிபத்திற்கு அடுத்த இறுதி பருவம் முதுமை என்ற பருவத்தை சொல்லும் போது அதையும் பலகீனம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எந்த பருவத்தை அல்லாஹ் வலிமை என்று சொல்கிறான் என்றால் வாலிப பருவத்தை தான் சொல்கிறான். அந்த அளவிற்கு வாலிப பருவம் என்பது முக்கியமான பருவம். இந்த பருவத்தில் என்ன வேண்டுமானாலும் நம்ம செய்யலாம், செய்வதற்குரிய சக்தி ஆற்றல் நம்மிடத்தில் இருக்கின்றது இல்லையா? வாலிப பருவத்தை பெரியவர்கள்லாம் சொல்வார்கள், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு வாலிப பருவம் முக்கியமான பருவம் என்று சொல்வார்கள். அதே மாதிரி சொல்வார்கள், உண்மையிலே வாலிபர்கள் தான், இளைய சமுதாயம் தான் மிகப்பெரிய சமுதாயத்தினுடைய தூண்கள் என்று சொல்வார்கள். அவர்கள் தான் நாளைய தலைவர்கள் என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு வாலிப பருவம் என்பது முக்கியமான பருவம். அன்புள்ளவர்களே, இந்த பருவத்தை நாம் எப்படி கழித்துக் கொண்டு இருக்கிறோம்? இதுதான் நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான தருணம். இன்றைய வாலிப கூட்டம், இளைய சமுதாயம் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், உண்மையிலேயே மிகவும் கவலைக்குரிய அளவிற்கு தான் இன்றைய வாலிப கூட்டங்களை நாம் பார்க்கிறோம், இளைய சமுதாயங்களை பார்க்கிறோம். உண்மையிலேயே மார்க்க அறிவை பெறுவதிலோ, மார்க்கத்தை அமுல்படுத்துவதிலோ, அல்லாஹ்வுடைய தீனை கடைபிடிப்பதிலோ, மக்களுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சேர்க்க வேண்டும் என்ற அந்த பணியையோ எடுத்துக்கொள்வது இல்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அவர்கள் உண்மையிலேயே எந்த ஒரு பங்களிப்பையும் கொடுக்காமல் தான் இருக்கிறார்கள். பெரும்பாலும் சில இளைஞர்களை தவிர, சில வாலிப கூட்டங்களை தவிர, பெரும்பாலும் இளைஞர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். இளைய சமுதாயமே கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். நபிமார்கள், இறை தூதர்கள், அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்டு இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட நபிமார்கள், அவர்களுடைய வரலாற்றை நினைத்து பாருங்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக எப்படி கட்டுப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு எந்த அளவிற்கெல்லாம் கஷ்டப்பட்டார்கள் தெரியுமா தெரியாதா? அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் எதனையும் வணங்கப்படக்கூடாது என்பதற்காக சமுதாயத்தினுடைய சிந்தனைகளை தட்டி எழுப்பினார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பணிகளை எப்போது செய்தார்கள்? முதுமை பருவத்திலா, தள்ளாத வயதிலா? இல்லை அன்புள்ளவர்களே, அவர்கள் இளமை பருவத்தில் தான் இந்த காரியங்களை செய்தார்கள். சிலைகளை எல்லாம் ஒரு தடவை அவர்களை சிந்திக்க வைப்பதற்காக உடைத்து தகர்த்தெறிந்தார்கள். தன்னுடைய சொந்த தந்தை அந்த சிலையை தயாரிக்கக்கூடிய, விற்பனை செய்யக்கூடிய நிலையில் இருந்ததால் அதை மகனாகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தகர்த்தெறிந்தார்கள். அந்த நேரத்தில் அந்த மக்கள் எல்லாம் சொன்னது என்ன தெரியுமா? இந்த வேலைகளை செய்தது யார்? மன் ஃபால ஹாதா பி ஆலிஹதினா யா இப்ராஹிம், நம்முடைய கடவுள்களை இப்படியெல்லாம் இந்த காரியத்தை செய்தது யார் இப்ராஹிமே என்று கேட்டார்கள். மக்கள் எல்லாம் பேசினார்கள், காலு சமியானா ஃபத்தா யஸ்குருஹும் யுகாலு லஹும் இப்ராஹிம், நாங்கள் எல்லாம் கேள்விப்பட்டோம், இந்த காரியத்தை செய்தது யாரு தெரியுமா? இப்ராஹிம் தான், அவர்தான். அதை எப்படி சொல்றார்கள்? சமியானா ஃபத்தா, ஒரு இளைஞரை நாங்கள் கேள்விப்பட்டோம். அது யார் அந்த இளைஞர்? யார் அந்த வாலிபர்? யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது இளமை பருவத்தை, வாலிப பருவத்தை இப்படியெல்லாம் கழித்திருக்கிறார்கள். இதனாலதான் அல்லாஹ் ஒரு இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லும் போது, இன்ன இப்ராஹிம கான உம்மா, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் வேற யாருக்கும் இப்படி சொல்லவே இல்லை. இன்ன இப்ராஹிம கான உம்மா, நிச்சயமாக இப்ராஹிம் யாரு தெரியுமா? அவர் ஒரு சமுதாயம் என்றெல்லாம் சொன்னார். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற தனி மனிதர், அவர் தனி மனிதர் கிடையாது, காண உம்மா, அவரே ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் சொன்னான். ஏன் இப்படி அல்லாஹ் சொல்லணும்? ஏன் இப்படி தனிநபர் அல்லாஹ் ஒரு உம்மத்து என்று சொல்லணும் என்றால், கூட்டமாக சேர்ந்து உம்மத்தாக சேர்ந்து அல்லாஹ்வுடைய பணிகளை செய்வதற்கு எப்படி முயற்சி எடுத்து அதற்காக வேண்டி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அந்த நிலை ஏற்படுமோ, அந்த நிலைகளை தாங்கி தனி மனிதராக இருந்து செயல்பட்டதினால் அல்லாஹ் சொன்னான், இன்ன இப்ராஹிம கான உம்மா, நிச்சயமாக இப்ராஹிம் அவரே ஒரு சமுதாயம் என்று சொன்னான். என் இளைய சமுதாயமே, என் இளைய சமுதாயமே, இளைஞர்களே, இளைஞிகளே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ் விரும்பக்கூடிய அல்லாஹ் நேசிக்கக்கூடிய இளைஞனாக நாம மாற வேண்டுமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் முறையாக பின்பற்ற வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முறையாக மக்களிடத்திலே சேர்க்க வேண்டும். ஒப்படைக்க வேண்டிய பணி பொறுப்பு இருக்கிறது என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இளைஞராக திகழ்ந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி. அன்புள்ளவர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட பணிகளை செய்தார்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஃபிரௌன் மிகப்பெரிய ஒரு கொடியவன், சமுதாயத்திலே அங்கு ஆண்களை எல்லாம் வெட்டி கொலை செய்து தாழ்த்தக்கூடியவன், பெண்களை மட்டும் வாழ வைக்கக்கூடியவன். காரணம், பெண்கள் எல்லாம் அடிமைகளாக இருக்க வேண்டும், ஆண்களை விட்டு வைத்தால் இந்த நிலை தொடராது என்பதற்காக பெண்களை எல்லாம் வெட்டி சாய்த்து பெண்களை வாழ வைத்து ஆண்களை அறுத்தான். மீண்டும் சொன்னான், உங்களுக்கு மிகப்பெரிய கடவுள் என்று சொன்னான். அப்படிப்பட்டவனோடு தஅவா பணி செய்வது என்பது, அல்லாஹு ஒருவன் தான், அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று சொல்வது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த விஷயத்தை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இளமை பருவத்திலே துணிச்சலோடு தைரியமாக போய் சொன்னார்கள், ஃபிரௌனிடத்திலே சொன்னார்கள், அல்லாஹ்வை மட்டும் தான் வணங்க வேண்டும் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட நிலையை அடைந்தவர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். அவர்களும் இளமை பருவத்தை அல்லாஹுக்காக கழித்திருக்கிறார்கள். நாம எப்படி கழிக்கிறோம் இளைஞர்களே? கொஞ்சம் கூட நமக்கும் மார்க்கத்திற்கும் தொடர்பு இல்லாமல் காபிர்களுடைய சிந்தனைகளில், இறை மறுப்பாளர்களுடைய கலாச்சாரத்தில் அப்படியே மூழ்கி இருக்கிறோமே. முஸ்லிமுக்கும் காபிருக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியாதா? நாமும் அவர்களும் சமமா? கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அன்புள்ளவர்களே, இளைய சமுதாயமே அல்லாஹுடைய நிழல் வேண்டுமா வேண்டாமா? நாளைக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் விசாரணை செய்வானே, அந்த விசாரணைக்காக அல்லாஹுவை நாம் பயப்பட வேண்டும். நாம் நினைக்கிறோம் நமக்கு மௌத்து மரணம் இப்போது வருமா? வராது. அதெல்லாம் முதுமை பருவத்தில் வரும் என்று நினைக்கிறோம். எத்தனை இளைஞர்கள் மரணிக்கிறார்கள், எத்தனை இளைஞிகள் மரணிக்கிறார்கள், கண்கூடாக பார்க்கிறோமே. அப்போ மௌத்து என்பது எப்ப வேண்டுமானாலும் வரும். இளைய சமுதாயமே, எப்ப வேண்டுமானாலும் மௌத்து வரும், யாருக்கும் தெரியாது, நாம் உறுதியாக சொல்ல முடியாது. எனவே நபிமார்கள் இளைஞர்களாக இருந்த போது எப்படிப்பட்ட பணிகளை செய்தார்களோ அல்லாஹுக்காக, அல்லாஹு தரக்கூடிய வெற்றிக்காக, அது மாதிரி இளைய சமுதாயம் உருவாக வேண்டும். இன்னும் சொல்ல போனால், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், சுப்ஹானல்லாஹ், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்த இளைய சமுதாயத்திற்கும் மிகப்பெரிய முன்மாதிரி. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு பெண் அரசனுடைய மனைவி, அழகுள்ள அந்தஸ்துள்ள செல்வம் உள்ள ஒரு பெண். அந்த பெண்ணு அவளாக வருகிறாள், வந்து யூசுப்பை அடைய வேண்டும் என்று முற்படுகிறாள். ஹைதலக் ஹைதலக் என்று அழைக்கிறாள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மயங்கி விட்டார்களா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு உடன்பட்டார்களா? அந்த இளைஞர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன? கால மஆதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று அந்த அதிலிருந்து அவர்கள் ஓடி போனார்கள். அதை விட்டு அவர்கள் வெளியேறினார்கள். சொன்னார்கள், பொறுக்க முடியவில்லை, இங்கே இந்த இடத்தில் வாழ முடியவில்லை. கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் வாலிப கூட்டமே. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையை அனுபவித்தார்கள், சிறைக்கு சென்றார்கள். கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க, இந்த சிறைச்சாலைக்கு போவது என்பது குற்றங்களை செய்யக்கூடியவர்கள் தான் போவார்கள். குற்றங்கள் சிறைச்சாலையில் நாம போகாட்டா அதை செய்ய வேண்டிய வரும் என்ற நிலைக்காகவே சிறைச்சாலையை விரும்பினார்கள் இளைஞர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹ், உலகத்தில் யாரும் இப்படி இருக்க முடியாது. ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை. என்னை அவர்கள் தன் பக்கத்தில் அழைக்கிறார்கள், அதை விட நான் ஒதுங்கி இருந்து சிஜில்ல சிறையில போய் இருப்பதை நான் நேசிக்கிறேன். என் இறைவா அல்லாஹ்ட்ட துவா செய்யறாங்க. சுபஹானல்லாஹ், சிறை அவங்க விரும்புறாங்க. ஏன் சிறையில இல்லைன்னு சொன்னா நான் கெட்டு போகுவதற்கு வழி இருக்கிறது, என்னை தவறான பாதைக்கு அழைப்பதற்கு வழி இருக்கிறது. எனவே என் ரப்பே அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை வஇல்லா தஸ்ரிஃப் அன்னி கைதஹுன்ன அஸ்லுப் இலைஹின்ன வஅகும் மினல் ஜாஹிலீன் சொன்னார்கள். நீ மட்டும் இந்த நிலையை நான் கொடுக்கவில்லை என்றால் அவ்வளவுதான். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், அவர்களுடைய சூழ்ச்சி மிக பயங்கரமானது. யா அல்லாஹ், என்னை சிறைக்கு அனுப்பிவிடு என்று சொன்னார்கள். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டு சிறைக்கு அனுப்பினார். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, வாய்ப்பு வந்தும் வசதி வந்தும் சூழ்நிலை அமைந்தும் அதை உதறி தள்ளிவிட்டு அல்லாஹ்வுடைய பயத்தை அங்கு வெளிப்படுத்தினார்களே, அவர்கள் யார்? இளைஞர். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இளைஞர். இளைய சமுதாயமே, வாலிப கூட்டமே, வாலிப பட்டாளங்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய பயம் நமக்கு இருக்கிறதா? அல்லாஹுவை நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சமாவது நினைத்து பார்க்கிறோமா? இல்லை, அல்லாஹுவை நினைப்பது இல்லை, அல்லாஹுவை சிந்திப்பது கிடையாது, அல்லாஹுவை வணங்குவது கிடையாது. குறிப்பாக நாம் அல்லாஹுவை வணங்குகிறோமா, தொழுகிறோமா? வாலிப சமுதாயமே, நேரங்களை எல்லாம் எப்படி எல்லாம் வீணாக கழிக்கிறோம், நேரங்களை எப்படி எல்லாம் வீணாக கழித்துக் கொண்டிருக்கிறோம். 5 நேரம் தொழுகிறோமா? கடமையான தொழுகைகளை தொழுகிறோமா? நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில கேள்வி கேட்பானே, அந்த கேள்வியில் முதலாவது கேள்வியே தொழுகை பற்றி தான். இன்னைக்கு நம்ம படிக்கிறோம், ஒரு இன்டர்வியூ போய் அட்டன் பண்றோம், நம்மகிட்ட முறையான சர்டிபிகேட் இருக்கணும், நம்மகிட்ட முறையான ஆவணம் இருக்கணும், இருந்தாதான் அந்த இன்டர்வியூக்கே அட்டன் பண்ண முடியும். அதற்கு பிறகு பல கேள்விகள், அதுல நம்ம சரியா இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையை அடுத்த படிக்கு நாம நகர்த்த முடியும் இல்லையா? அல்லாஹ்வுடத்துல நாளைக்கு அடிப்படையான தொழுகை பற்றியுள்ள கேள்விக்கு பதில் நம்மிடத்துல இல்லை என்றால் வேற எந்த கேள்வி கேட்டாலும் பிரயோஜனம் இல்லை. முதலாவதாக அல்லாஹ் கேட்பது தொழுகை தான். வாலிப கூட்டமே, அல்லாஹ்வை நம்ம தொழுகிறோமா? அல்லாஹ்வை நம்ம வணங்குறோமா? 5 நேரம் தொழுகிறோமா? தொழுகிறது கிடையாது, அதுல பலகீனமா இருக்கிறோம். நம்ம பேரு வந்து முஸ்லீமுடைய பேரை வச்சிருக்கிறோம், அப்துல்லா முஹம்மத் அப்துல் ரஹ்மான் பேரை வச்சிருக்கிறோம், ஆனா அல்லாஹ்வை தொழுகிறது கிடையாது. பேரு முஸ்லீமுடைய பேரு, நம்முடைய வாழ்க்கையில்னா காஃபிர்களுடைய வாழ்க்கை. நமக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்குள்ள வேறுபாடு என்ன? தொழுகை தானே இளைய சமுதாயமே, அதுதானே அவர்களை நம்மை பிரித்து காட்டுகிறது. இதை தவிர்த்து வேற என்ன வித்தியாசம் இருக்கிறது? ஆடையில் வித்தியாசமா, உணவில் வித்தியாசமா, மலம் ஜலம் கழிப்பதில் வித்தியாசமா, நடையில் வித்தியாசமா? எதுலையும் வித்தியாசம் கிடையாது. அல்லாஹ்வை நம்ம வணங்குறோம் முஸ்லிம், அல்லாஹ்வை வணங்கல காஃபிர். இதுதானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கனவு கண்டாங்க. நபிமார்களுடைய கனவுகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய வஹயினுடைய ஒரு பகுதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கனவு கண்டுவிட்டு அதை மக்களிடத்தில் விளக்கம் சொல்றாங்க. அந்த ஒரு கனவு தான் சொல்றாங்க, தோழர்களே, என்னை 2 வானவர்கள் அழைத்து சென்றார்கள். அப்படி அழைத்து செல்லும் போது பார்க்கிறேன், ஒருவர் நின்று கொண்டு பாராங்கள் மிகப்பெரிய கல்லை வைத்து, இன்னொருவன் அங்கே இருக்கும் போது அவனுடைய மண்டையிலேயே தூக்கி போடுறார். போட்ட உடனே மண்டை உடையுது, கல்லு உருண்டு போது. நான் பார்த்துட்டு பயந்தேன், சுபஹானல்லாஹ், மஹாதா, இது என்ன அப்படின்னு கேட்டேன். பார்த்தா அந்த கல்லு உருண்டு போது, மீண்டும் அந்த கல்லை எடுக்க போகிறான், இவனுடைய தலையெல்லாம் சரியாயிருது, திரும்ப பழைய நிலைக்கு வருது. மறுபடியும் மீண்டும் டபாண்டு போடுறான், திரும்ப தலை உடையுது. இந்த நிலையை பார்த்து பயந்து கேட்டது என்ன என்று கேட்டேன். சொன்னார்கள், என்ன தெரியுமா, இவன் குர்ஆனை கட்டும் அதன்படி அமுல்படுத்தவில்லை. இங்கதான் நம்ம கவனிக்கணும். குர்ஆனை படிக்கிறான், இது போன்ற இதோபதேசங்களை இளைஞர்கள் காதிலே கேட்கிறார்கள். ஆனால் அவன் வாழ்க்கையிலே செயல்படுத்தவில்லை. அது மட்டுமல்ல, அவன் தொழாமல் தூங்குகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இவன் அறவே தொழல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அவன் ஃபஜ்ர் தொழாம தூங்கிறான். இப்போ தொழாம தூங்குனா அதற்குரிய தண்டனை என்ன? கபூர்ல மன்னரை குழியில அங்கு வேதனை தலை அப்படியே பிளக்கப்படும். இந்த அதாபு வேதனை தொடர்ச்சியாக இருக்கும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப நம்ம வணங்குறோமா? அறவே வணங்குறது இல்ல, சுத்தமா வணங்குறது இல்ல. ஃபஜ்ர்ல தூங்குறோம், ஷைத்தான் காதுல மூண்டு விடுறான், மூக்கில நல்ல ஏறி விடுகிறான். இப்படிப்பட்ட ஷைத்தானுக்கு நம்ம வழிகளை கொடுக்கிறோமே இளைய சமுதாயமே. நேரங்களை எது எதெல்லாம் வீணாக கழிக்கிறோம், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா சினிமாவை ரசிக்கக்கூடிய ரசிகர்களாக உருவாகிறாங்க. யார் அவர்கள்? கூத்தாடிகள், காசுக்காக நடிக்கக்கூடியவர்கள். காசிற்காக வெக்கமே படாமல் அவர்கள் தங்களுடைய ஆடைகளை அவிழ்த்து காட்டக்கூடிய பெண்கள். அப்படிப்பட்ட அந்த கூத்தாடிகளை இஸ்லாமிய வாலிபர்கள் இளைய சமுதாயம் ரசித்து பார்க்கிறது. அந்த சமுதாயத்தினுடைய ரசிகர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி ஆடை அணிகிறார்கள் அது மாதிரி நான் அணியணும். அவர்கள் எப்படி ஹேர் ஸ்டைல், முடியை எப்படி சீவுகிறார்கள் அப்படி சீவணும். அவங்க எப்படி நடக்கிறாங்க அது மாதிரி நடக்கணும். அவங்க எப்படி பேசுறாங்க அது மாதிரி பேசணும். இளைய சமுதாயமே, அவர்கள் யார்? அவர்கள் யார்? நீங்கள் யார்? நீங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய முஸ்லிம்கள், இஸ்லாமியர்கள். உங்களை அல்லாஹ் எப்படியெல்லாம் உயர்த்தி வச்சிருக்கிறான், எப்படியெல்லாம் நம்ம தரந்து கட்டு போயிட்டே இருக்கிறோம். இந்த கூத்தாடிகளுக்கு பின்னால போறோமே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுறோமா? அவர்களுடைய சுன்னத்தான தாடியை வைக்கிறோமா? இன்றைக்கு இளைஞர்களை பார்த்தா தாடி வைக்கிறது கிடையாது. அத தாடி எடுத்தாதான் அதுல ஒரு ஃபேஷனா நினைக்கிறாங்க, அல்லது அவருக்கு ஏதாவது லவ் ஃபெயிலியர் அதனால தாடி வைப்பார். என்ன சமுதாயம், எப்படி எல்லாம் போயிட்டு இருக்கிறார்கள் வாலிபர்கள் இளைஞர்கள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, தாடி வைக்கிறதுனால முகம் எவ்வளவு அழகாக இருக்கும், இஸ்லாம் எப்படி அழகாக வழிகாட்டுது, இதெல்லாம் பின்பற்றாதவர்களாக இருக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இளைஞர்கள் அன்புள்ளவர்களே, ஃபேஸ்புக், ஃபேஸ்புக்ல எப்ப பார்த்தாலும் சாட்டிங், வாட்ஸ்அப்ல சாட்டிங், அந்நிய பெண்களோட அந்நிய ஆண்களோட இப்படிப்பட்ட தகாத தொடர்புகள், அதன்னைக்கு சர்வசாதாரணமா பார்க்கிறோம். இது கடைசியாக முத்தி போனதுக்கு பின்னாடி ரெண்டு பேரும் பெற்றோர்களை விட்டு ஊரை விட்டு ஓடக்கூடிய சூழ்நிலை. இன்னைக்கு ஊருக்கு ஊரு கேள்விப்படுறோமா இல்லையா? தொடர்புகள், தகாத உறவு முறைகள், திருமணத்திற்கு முன்பே இப்படிப்பட்ட அநியாயங்கள். எதனால்? இது மாதிரியாக பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல, ட்விட்டர்ல சாட் பண்றதுனால. அதனால அதை பார்த்து பார்த்து பேசி பேசி அவர்களுக்கு முத்தி ஒரு நிலை வந்து விடுகிறது, ஓடி போய்விட வேண்டியதுதான். எந்த அளவுக்கு தெரியுமா? ஒரு இளைஞன் காஃபிரான பெண்ணை மனமுடிக்கிறான். எங்கே வைத்து மனமுடிக்கிறான்? கோவிலில் வைத்து மனமுடிக்கிறான். யார்? இஸ்லாமிய வாலிபன். வெக்கமாக இல்ல? கோவில்ல போய் நிற்பதற்கு எப்படி உனக்கு மனம் வந்தது? அதே மாதிரி இஸ்லாமிய வாலிப பெண் இளைஞ்சி ஒருத்தனை காதலிப்பதற்காக அவன் முஸ்லீம் அல்லாதவனாக இருக்கிறான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அவனை நான் அடைய வேண்டும் என்பதற்காக தனது மார்க்கத்தை அடகு வைத்து அவன் அழைக்கிறான் கோவிலுக்கு அல்லது சர்ச்சுக்கு அழைக்கிறான், இவள் துணிந்து போகிறாள். இப்படிப்பட்ட இளைஞர் சமுதாயத்தை பார்க்கிறோமா இல்லையா? ஊருக்கு ஊர் இப்படி இருக்கிறதா இல்லையா? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், எங்கே போய்கொண்டு இருக்கிறது இளைஞர்கள்? பைன ததஹபூன், எங்கே செல்கிறீர்கள்? எங்கே போய்கொண்டிருக்கிறீர்கள்? அல்லாஹின் பக்கம் விரையுங்கள். அல்லாஹ் கூப்பிடுறான், அல்லாஹ் உங்களை அழைக்கிறான், அல்லாஹ்வின் பக்கம் விரண்டு வாருங்கள். அல்லாஹுடைய சொர்க்கத்தின்பாலும் அல்லாஹுடைய மன்னிப்பின்பாலும் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் கூப்பிடுறான். சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பருடைய மன்னிப்பை நோக்கி ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு செயல்படுங்கள். ரப்பு அழைக்கிறான், நம்மை படைத்த படைப்பாளன் அழைக்கிறான். அந்த அழைப்புக்கு நம்ம பதில் கொடுக்கிறோமா? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இதனால என்ன பிரச்சனை? இப்படி போறதுனால பெற்றோர்கள் கஷ்டப்படுகிறார்கள், மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள், ஊரே பேசுகிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலை தேவைதானா? தாய் தந்தை எப்படியெல்லாம் உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பார்கள், அவர்களுடைய சிந்தனை எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் கூட நம்ம நிதானத்தை இழந்து அற்ப ஆசைக்காக நாம் இப்படி எல்லாம் செயல்படுகிறோமே. இதுல இளைஞர்கள் இப்படிப்பட்ட நிலையில இஸ்லாமிய இளைஞர்கள் உருவாகிறார்களே, சிந்திக்கணும். அது மட்டுமா, பார்க்க கூடாத காட்சிகளை பார்க்கிறாங்க, ஆபாச படங்களை பார்க்கிறாங்க. அதனால உள்ள பிரச்சனை என்ன? எப்படியாவது தவறான ஒரு பாதைக்கு போக வேண்டும் என்று இளைஞன் தள்ளப்படுகிறான், இளைஞி தள்ளப்படுகிறாள். காரணம், அது மாதிரி ஒரே ஆபாச படங்களையா பார்த்து பார்த்து அவனுக்கு ஒரு விதமான பிரஷர் ஆகுது. அந்த பிரஷரை தவறான வழிகள்ல அதை வந்து வெளிப்படுத்துறான். இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா, இந்தியாவுல உள்ள பிரச்சனை என்ன? குழந்தை ஆசிஃபா என்று சொல்லக்கூடிய 8 வயதுள்ள சிறுமி, அந்த சிறுமியை முதலாவதாக அதை அப்படி செய்தவன் தூண்டியவன் யார்? ஒரு சின்ன இளைஞன், ஒரு சின்ன இளைஞன். அவனுக்கு கண்ணுக்கு தெரியல, இது குழந்தை, இதுக்கு ஒண்ணுமே தெரியாது, இதெல்லாம் கண்ணுக்கு தெரியவில்லை. அவன் அது மாதிரியான காட்சிகளை பார்த்து பார்த்து அவனுடைய மனசு சொல்லுது இதை முடிச்சிட வேண்டியதுதான். முடிக்கிறான். அவன் மட்டுமா, அவனுடைய தகப்பனோடு சொந்தக்காரர்களோடு இப்படி 8 நபர்கள் அப்பாவி சிறுமியை இப்படி செய்திருக்கிறார்களே, இது எது உணர்த்தியது? இது எதனால் இப்படி இந்த வேகம் ஏற்பட்டது? அன்புள்ளவர்களே, தகாத உறவு முறைகளை பார்ப்பதினால், இது போன்ற காட்சிகளை பார்ப்பதினால், அதுவும் மிக முக்கியமான காரணம். அது மட்டுமல்ல அன்புள்ளவர்களே, எப்படியாவது முஸ்லிம்களை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறார்கள் எதிரிகள். இந்தியாவில் மட்டுமல்ல, இலங்கையிலும் பல பிரச்சனைகள், இலங்கையிலும் பல பிரச்சனைகள். முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிறார்கள், முஸ்லிம்கள் தாக்கப்படுகிறார்கள், அவர்களுடைய பொருளாதாரங்களை அழிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலை இந்தியாவிலும் இலங்கையிலும் இன்றைக்கு அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில இளைஞர்கள் எப்படி இருக்கணும்? அவ உண்மையான முஸ்லீமாக வாழணும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழணும், அவனிடத்துல ஈமான் நிறைந்து இருக்கணும், கோழைகளாக போயிடக்கூடாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்ன அன்புள்ளவர்களே, நம்முடைய பிள்ளைகள் கோழைகளாக வளர்கிறார்கள். ஒரு எதிரி நம்மை தாக்குகிறான் என்றால் அதை கூட அட்டாக் பண்ண முடியாத அளவிற்கு இன்னைக்கு நம்முடைய இளைஞர் சமுதாயம் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தன்னுடைய மனைவியை, தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய வீட்டை எப்படியாவது அழிப்பதற்காக கூட்டம் வருகிறது என்றால் அதையும் கூட இளைஞர் சமுதாயம் எதிர்கொள்ளாத அளவிற்கு கோழைகளாக இருக்கிறார்கள். இஸ்லாம் இப்படி சொல்லவில்லை, இஸ்லாம் இப்படி சொல்லவில்லை. இளைஞர்களே, கோழைகளாக ஆகிவிடக் கூடாது. நம்முடைய மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்றால், கோழையாக ஆகிவிடாத, வலா தாஜிஸ், நீ கோழையாகிவிடாதே. فَإِنْ أَصَابَكَ شَيْءٌ فَلَا تَقُلْ لَوْ أَنِّي فَعَلْتُ كَذَا وَكَذَا. உனக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டால், சோதனை ஏற்பட்டால், ஈமானை இழந்து விடாதே, கோழையாகி விடாதே, பயப்படாதே. உனக்கு ஏதாவது ஏற்பட்டால், எனக்கு இப்படி இப்படி ஆகியிருந்தால், நான் இப்படி இப்படி ஆகியிருக்குமே என்று புலம்பாதே. மாறாக நீ சொல், وَلَاكِنْ قُلْ قَدَّرَ اللَّهُ وَمَا شَاءَ فَعَلَ. உனக்கு எது நடந்தாலும் சரி, அல்லாஹ் நாடி விட்டான், அல்லாஹ் நிர்ணயித்து விட்டான், அது நடந்தது. இளைஞர் சமுதாயமே கோழைகளாக இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களை எப்படி எல்லாம் உருவாக்கினார்கள்? சஹாபாக்களை, நபித்தோழர்களை கோழைகளாக உருவாக்கினார்களா? இல்லை. பள்ளி வாசலிலே வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல பயிற்சிகளை கொடுத்தார்கள், எப்படி எதிரிகளோடு போராட வேண்டும் என்ற பயிற்சிகளை கொடுத்தார்கள். அன்புள்ளவர்களை, இதை நாம் நம்முடைய நாட்டிலே பள்ளிக்கூடத்திலே மதரசாவிலே இதையும் நாம் அதை உருவாக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு இதையும் படித்துக் கொடுக்க வேண்டும். முறையாக சட்டத்தோடு அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். ஆனால் நம்ம அதெல்லாம் சிந்திக்கிறதே கிடையாது. எங்க ஊர்ல கலவரம் வருமா வராதா எல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. வந்தால் என்ன நடக்கும்? சிறிலங்காவில வந்ததே அவர்கள் நினைத்து பார்த்தார்களா? இப்படிப்பட்ட நிலை ஏற்படும் என்று அவர்கள் கற்பனை செய்தார்களா? இல்லை. ஆனால் இப்பொழுது உஷாராகிவிட்டார்கள். மதரசாவில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் உஷாராகிவிட்டார்கள். இலங்கையில எப்படி வந்தாலும் அதை நாங்கள் எதிர்கொள்வோம் என்ற அந்த சிந்தனைக்கு வந்து விட்டார்கள். இப்படித்தான் இளைஞர்கள் உருவாக்க வேண்டும். சஹாபாக்கள் இப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். கொஞ்சம் சிந்தனை செய்து பார்கள், எந்த சஹாபாக்களும் கோழைகளாக இருக்கவில்லை. குறிப்பாக இளைஞர்கள் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இளமையில் இருந்தார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் இளைஞராகவே இருந்தார்கள். அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு இளைஞராக இருந்தார்கள். அப்படி இருந்தும் கூட எது எப்படியோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை கட்டளையிட்டு விட்டால் களத்திலே துணிச்சலோடு நிற்பார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரியும், இரண்டு சிறுவர்கள் வாலிபர்கள் அவர்கள் தான் மிகப்பெரிய எதிரியை வீழ்த்தினார்களா இல்லையா? அவர்கள் அந்த இரண்டு சிறுவர்களும் மிகப்பெரிய ஒரு தலைவனை அவனை வீழ்த்தினார்கள், கொன்றார்கள். எப்படி? அவரிடத்துல வீரம் இருந்தது, அவர்களிடத்துல நம்பிக்கை இருந்தது. அல்லாஹ்வை இவர்கள் முழுமையாக நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். எனவே தான் சஹாபாக்கள் இப்படியெல்லாம் உருவாக்கப்பட்டார்கள். எனவே அன்புள்ளவர்களே, இளைஞர்களே, இளைய சமுதாயமே, வீணாக உங்களுடைய நேரங்களை கழிக்காதீங்க, ஆபாச படங்களை பார்க்காதீங்க. இன்னைக்கு பார்த்தா எப்ப பார்த்தாலும் சாங்ஸ் காதல வச்சு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, எந்த பயனும் கிடையாது, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் ஏற்படும். இதெல்லாம் பார்க்கும் போது மன அழுத்தங்கள் தான் ஏற்படும். நீங்க உங்களுடைய மனைவியோட ஒழுங்கா வாழ முடியாது. இதை பார்த்தா நமக்கு வாழ்க்கையில கெடுதி தான், இது மிகப்பெரிய முசீபத்து தான், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் விட அன்புள்ளவர்களே, பெற்றோர்களுக்கு சொல்லணும். பெற்றோர்களுக்கு நாம சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறோம். வெறுமனே இளைஞர்களை மட்டும் சொல்லக்கூடாது. இந்த இளைஞர்களை உருவாக்குபவர்கள் யார்? அவர்களுடைய பெற்றோர்கள். பெற்றோர்கள் எப்படி இருக்கிறார்கள்? பிள்ளை ஏதாவது மொபைல் கேட்டா இங்க அனுப்பி விட்டுறது, அது 50,000 இருக்கட்டும், 100,000 இருக்கட்டும். ஸ்மார்ட் போன், 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு, 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு நாம ஒரு ஐபோனை வாங்கி கையில கொடுக்கிறோம். அப்படி வாங்குறதுக்கு என்ன அவசியம்? அது நாளைக்கு வில்லங்கத்துலதான் வந்து முடியுது. கேட்டா பக்கத்து வீட்டுள்ள வாங்கி கொடுத்திருக்கிறான், எனவே நான் சவுதி அரேபியால இருக்கிறத காட்ட வேண்டாமா? அதை காட்டுனா அவன் கொஞ்ச நாள்ல அவன் ரெண்டு பேரும் உங்களுக்கு கை தாட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதான் நடக்குது இன்னைக்கு. அப்ப இளைஞர்களை, இளைஞர்களை கெடுப்பது யார்? பெற்றோர்கள் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பைக் எல்லாம் தாண்டி கார் வாங்கி கொடுக்கிற நிலைமை, 10th படிக்கிற மாணவனுக்கு கார் வாங்கி கொடுக்கறாங்க. எந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் என்ன கேட்டாலும் நம்ம வாங்கி கொடுக்கிறோமே, நம்ம பிள்ளைகளை நம்ம கெடுக்கலையா? நாம ஒரு காரணமாக இருக்கலையா? பெற்றோர்களை பற்றி நாளைக்கு அல்லா நாளைக்கு கேட்பான, விசாரணை செய்வானே, நம்முடைய பிள்ளைகள் தானே. நாம மூத்தா போகும்போது அந்த பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் அல்லாட்ட துவா செய்யணுமே, யாழ்லா என்னுடைய பெற்றோர்கள் செய்த பாவங்களை மன்னித்துவிடு என்று கேட்கணுமே. அப்படி கேட்கிற அளவுக்கு நம்ம உருவாக்கி இருக்கிறோமா? படிக்க வைக்கிறோம், நல்ல படிக்க வைக்கிறோம், நல்ல டிகிரி எடுக்கணும்னு நினைக்கிறோம். மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா வெறுமனே டிகிரியை மட்டும் எடுத்துட்டு அது மட்டும் போதுமா சொர்க்கத்துக்கு போயிட முடியுமா? முஸ்லீம்கள் அல்லாத ஒன்றா இன்னைக்கு டிகிரி எடுத்து பெரிய அளவுல படிச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்களும் நம்மளும் ஒன்னா. இது எடுக்கிறதுல பிரச்சனை இல்லை. இதையும் தாண்டி அல்லாஹ்வுடைய கல்வியை நம்ம போதிக்கணுமா இல்லையா? மறுமையை பத்தி சொல்லணுமா இல்லையா? ஆனா இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? வெறுமனே பிள்ளைகள் வந்து ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி உருவாகணும், பணத்தை எடுத்துக்கிட்டே இருக்கணும், பறிஞ்சு அதை பறிமுதல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அதைத்தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். இப்படி எதிர்பார்த்தா உண்மையிலேயே நஷ்டம் தான் ஏற்படும். பிள்ளைகளை வீரம் உள்ள பிள்ளைகளாக முதல்ல தைரியத்தை ஊட்டுங்க. மரணத்தை பற்றிய செய்திய பிள்ளைகளுக்கு கொடுங்க. அல்லாஹ்வை பற்றிய அச்சத்தை பிள்ளைகளுக்கு ஊட்டுங்க. அப்பதான் உங்களுடைய பிள்ளைகள் வாலிப பருவத்தை அடையும் போது ஷைத்தானுக்கு எதிராக நிற்பார்கள், ஷைத்தான்களோடு போராடுவார்கள். கொஞ்சம் சிந்திக்கணும். அப்போ நீங்களும் ஒரு காரணம், பிள்ளைகள் வழிகட்டு போவதற்கு பெற்றோர்களும் ஒரு காரணம். அடுத்தது என்ன? இளைஞர்கள் வழிகட்டு போகுவதற்கு இன்னொரு காரணம் நண்பர்கள். அந்த நண்பர்கள் தான் உண்மையிலேயே மிகப்பெரிய காரணமா இருக்கிறாங்க. இவனுக்கு ஒன்னும் தெரியாது, எல்லாம் படிச்சு கொடுக்கிறது. போதைக்கு அடிமை இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுபஹானல்லாஹ், 8ஆம் வகுப்பு படிக்கிற பையன் போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க. ஒரு காலத்துல 40 வயசுக்கு மேற்பட்டவங்க, 50 வயசு இவங்க தான் இப்ப கேள்விப்படுவோம் போதைக்கு அடிமையா இருக்கிறான். இன்னைக்கு 8ஆம் வகுப்பு படிக்கிற பையன் போதைக்கு அடிமையா இருக்கிறான். அவனால போதையை உட்கொள்ளாம இருக்க முடியல. சுபஹானல்லாஹ், எப்படி மாறிடுச்சு பாத்தீங்களா இந்த கலாச்சாரம், எப்படி எல்லாம் மாற்றி விட்டது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நம்ம பிள்ளைகளை ஒழுங்க வளர்க்கிறோம், கொஞ்சம் சிந்தனை செய்யுங்க, பிள்ளைகள் மீது ஒரு அக்கறை செலுத்துங்க. நாளைக்கு உங்களிடத்தில் எல்லாம் விசாரணை செய்வான். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உற்ற நண்பர்கள் அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க, இந்த மாதிரியான பழகி கொடுக்கறாங்க. எந்த அளவுக்கு போதும் பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே உற்ற நண்பர்களை பற்றி சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? அல் அகில்லாஹு யௌமஇதின் பஅதுஹும் லிபஅலின் அதுவன் இல்லல் முத்தகீன். உற்ற நண்பர்கள் அந்த நாளில் அவர்களில் சிலர் சிலருக்கு எதிரியாக இருப்பார்கள். யாரு தக்குவா உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை தவிர அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்றான். உற்ற நண்பர்களாக தேர்வு செய்யலாம், அந்த நண்பர்கள் நல்ல நண்பர்களா என்று பார்க்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அங்கேயும் பிரச்சனை தான். எனவே அன்புள்ள இளைய சமுதாயமே, உறங்கியது போதும், உறங்கியது போதும், விழித்தெழுங்கள், எதிர்கொள்ளுங்கள், சமுதாயத்தை வழி நடத்துவதற்கு தயாராகுங்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கையில எடுங்கள். இப்படி இருந்தால் நாளைக்கு வெற்றி இருக்கிறது. இப்படி இல்லை என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய வேதனைகளை கொடுப்பான். அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே இளைய சமுதாயமே, உங்களைத்தான் திருந்த வேண்டும், மாற வேண்டும். ஷைத்தானோடு போராடுங்கள், ஷைத்தானோடு போர் செய்யுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறான். நீங்கள் பல தவறுகளை செய்திருப்பீர்கள், பல குற்றங்களை செய்திருப்பீர்கள். அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள். உமை யஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு யாரு மன்னிக்க முடியும்? அல்லாஹ் கேட்கிறான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். என் அடியார்களே, கை சேதப்படக்கூடிய, நிராசை அடையக்கூடிய எனது அடியார்களே, அல்லாஹுடைய ரஹமத்திலிருந்து நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம். இன்னல்லாஹ யஃபிரு துனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். கருணையாளன், மன்னிக்க தயாராக இருக்கிறான். இளைய சமுதாயமே, திருந்துங்கள், அல்லாஹுவிடத்தில் மீளுங்கள். போதும், தவறு செய்தது போதும், அநியாயங்கள் அட்டூழியங்கள் செய்தது போதும். இனிமேல் ஷைத்தான்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அல்லாஹுவை அஞ்சு வாழ்வோம். அதே மாதிரி அன்புள்ளவர்களை, ரசிகர் கூட்டங்களாக மாறக்கூடாது. சினிமாவை உதறி தள்ளுங்கள், அவர்கள் உங்களை வைத்து சம்பாதிக்கிறார்கள், நீங்கள் அவர்களை வைத்து ஏமாந்து கொண்டிருக்கிறீர்கள். இவர்கள் நாளைக்கு எதிரிகளாக உங்களுக்கு மத்தியில் திகழ்வார்கள், அந்த நிலை வேண்டாம். எனவே அல்லாஹுவிடத்தில் மீள்வோம். இளைய சமுதாயம் இஸ்லாமிய இளைய சமுதாயமாக மாறணும். மற்றவர்கள் உருவாகக்கூடிய அந்த நிலையில் இருக்க வேண்டாம். எனவே வீரமுள்ள, அழகான, மார்க்கத்தை நல்ல முறையிலே பின்பற்றக்கூடிய, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களிடத்தில் பறைசாட்டக்கூடிய இளைய சமுதாயமாக நானும் நீங்களும் திகழ வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் ஆக்கி தந்து அல்லாஹ் அருள் புரிவானாக என்று கூறி இத்தோடு எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.